الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه وجميع تبعه بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا.
صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الجنة تحت أقدام الأمهات، أو كما قال عليه الصلاة والسلام. حلوة أرلانا نهرة عن مريضا بل الله سنعما قندوه لخطبات رب العالمين عارف مكتبه سروا قهل قهلتهم بيها السيف ليطال بل الله قربان الشيء إلا سبحانه بأسم الله صلاة سلام حضرت رسول الله அவர்களின் அடிச்சுவடுகளை முற்றுமுழுதாக தமது வாழ்க்கை ஏந்தி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியர்கள் சமூக தாபியர்கள் அப்பான முஸ்லிம்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டும் சிறை இல்லம் வந்த வந்திருக்கும் அல்லாஹ்வும் நல்லவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சகல ஏவல்களையும் வாழ்க்கையின் சகல தருணங்களையும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படி அவர்களினால் விளக்கப்பட்ட சகல விளக்கல்களில் இருந்தும் முற்றுமுழுதாக விலகி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி ஆரம்ப மனிதனுக்கும் அப்பால் உங்களுக்கும் சத்தியத்தையும் நல்குவதில்லை. அருமையான இஸ்லாமிய இளைஞர்களை, குத்பாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஆங்காங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால வந்து இடவழிகளை நிரப்பி அமர்ந்தால் மிக நன்றாய். ஜும்மாவுக்கு வரக்குள்ள எப்போனா முன் சப்புகளை நிரப்பமாக அமைத்துக் கொள்வோம். ஒரு சில நோயாளிகள் வயோதிபர்கள் இதனால சாஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஆனா முன்னுக்கு வாங்க பாப்பா, அந்த இடவழி அடை முன்னுக்கு வாங்க. பின்னால வரக்கூடியவங்க என்னோட தோளை கடந்து வந்தா அந்த பாவத்துக்கு நாங்கள் காரணமாயிடக்கூடாது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய புனிதமான இஸ்லாமிய இந்த மார்க்கத்தில் எமக்கு அல்லாஹ் காட்டின பல வழிகாட்டல்களில் மிக முக்கியமான ஒரு தலைப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இதுதான் இன்றைய குத்பாவுடைய தலைப்பாக அமைந்திருக்கிறது. அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றோரும் எவ்வாறு தனது குழந்தைய ஆரம்பத்திலிருந்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால், ஒரு குழந்தையுடைய ஆரம்பம் கிடைத்த ஆரம்பத்தில் இருந்து, அதுக்கு முன்னால பல பகுதிகள் இருக்கிறது, அதை நாம் தாண்டி செல்கிறோம். முதலாவது, குழந்தை கிடைத்தால் பேர் வைக்கிறது. பேரை வைக்கக்குள்ள அழகான பேராக பார்க்கிறது. பொருத்தமான பேராக பார்த்திருக்கிறோம். கருத்துள்ள நல்ல பல கருத்துள்ள பொருளான பொருளை அடங்கி அந்த பேரை வைக்கும். அந்த பேரை வைக்கிறதுக்கு சிறந்த உலமாக்களிடம் சென்று கருத்துக்களை எல்லாம் பார்த்து சரியாக பேர் வைக்கும். இங்கிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னால் ஆரம்பிக்கிற பல குறைகள் இருக்கின்றன, அதையெல்லாம் நாம் விட்டு விட்டு நேரடியாக நாம் கற்றுக்குவார். பேர் வைக்கிற விடயத்தில் இருந்து கற்றுக்கொண்டா என்னட இன்றைய தலைமுறை நவீனம் நவீனம் என்று போய் எல்லாத்திலும் நவீனம் புதுமை புதுமை என்று பேர் பேர் போய் கொண்டிருக்க உடனே பேச இந்த புதுமைக்கு அடிமையாகி அடிமையாகி எங்கு போனாலும் பேரில் புதுமையான பேர் தான். அசரத்தை சொல்றது அசரத் நாளைக்கு காலையில் அது நல்ல பேர் ஒரு பத்து ஒரு பேரை பார்த்து பார்த்துட்டாங்கன்னு கேட்கிறது. இரவு பகலாக முடிச்சு ஒரு பத்து இருபது முப்பது பேர் எடுத்து தொகுத்து வைப்பாரு, முப்பது பேரை மாற்றி காட்டுவாரு. ஒவ்வொன்றா காட்டி முடிஞ்ச உடனே அவர் சொல்லுவாரு, ஒன்று எனக்கு படல, நீ காட்டின பேர் ஒன்று எனக்கு சரியா படுதில்லை. இப்ப அவர் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு படுற பேர் ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்க, நான் கருத்தை பார்த்து சொல்றேன். இவர் போய் நல்ல பேருந்து இந்த கூகுள்ல போய் தேடி நல்ல பேருந்து கருத்தர் என்று வார ஹசரத் ஹசரத் நல்ல பேரு சொல்லுங்க பார்த்தா மஸ்னான்றார். மஸ்னா அதுக்கு அந்த ஜெட்டெல்லாம் சத்தம் எல்லாம் வரும். மஸ்னான்னா விபச்சார விடுதி கருத்துள்ளார். விபச்சார விடுதி அருமையானவர்களே, பேருக்கக்கூடிய தருணத்திலிருந்து எங்களுடைய சம்பந்தம் சரியாக அமைய வேண்டும். பேருடைய கருத்துக்களை உரமாந்தரிடம் பார்த்து கேட்டு எல்லாத்தையும் சரியாக விளங்கித்தான் பேரை இருக்க வேண்டும். சில பிள்ளைகளுக்கு பேர் இருக்குது, அது யூத கிறிஸ்தவனுடைய பெயர். எட்டு இருபது வருஷத்துக்கு பிறகு பேரை மாத்துறாங்க. பேர்த் சர்டிபிகேட்ல பேர் மாற்றப்படுது, பேப்பர்ல வருது. செத்து இருபது இருபத்தஞ்சு வயசு கல்யாணம் ஆகக்கூடிய நேரத்துல பேரை பார்த்தா அப்பதான் அதர்மா சொல்றான், இது முஸ்லீம் பேருமா இல்லையே, இது கருத்து இல்லையே, பொருந்தாத பேரு என்று பேர் மாத்துறான். அருமையான சகோதரர்களே, பெயர் வைக்கிறது என்பது மிக முக்கியமானது. குழந்தை கிடைச்சிட்டா பெயர் வைக்கிறது, அசைவா கொடுக்கிறதெல்லாம் மிக முக்கியமான பொறுப்புகள். இந்த பொறுப்புகளை பொறுப்புணர்ச்சியோட நான் நிறைவேற்ற வேண்டும். நிறைவு பெற்றோடு இருக்கிறோம். குழந்தை பெற்ற உடனே பேரை மட்டும் வெற்றது அசைக்காக சென்று கொண்டிருக்கிறது. அது கொஞ்சம் கடன் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்து முடிஞ்சு நான் அசைக்கா யோசித்து பார்க்கிறேன். குழந்தைக்கு இருபது வயசு ஆகுது, அசைக்கா என்ன கொடுத்தீங்க. மற்ற எல்லா வேலையும் நேரத்துக்கு நடக்குது, ஆனா அல்லாஹ்வுடைய கடமைகள் வந்தா எல்லாத்தையும் நாம் பின்னால தள்ளி வைக்கிறோம். அருமையான சகோதரர்களே, குழந்தைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு கடமை இருக்கிறது. பெயரை மாத்திரம் வைப்பதல்ல, அசைகாவை நாம் கொடுக்க வேண்டும். அசைகாவை கொடுத்து விட்டு இளமை பருவத்தில் இருந்து அந்த குழந்தைக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும். குழந்தைக்கு மார்க்கத்தை சரியா கொடுக்கணும். இன்றைக்கு மார்க்கம் கொடுக்கிற பகுதியை பார்த்தா சுபஹானல்லாஹ், எமது தலைமுறை எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை கொடுக்கிறது தயாரில்லை. இஸ்லாம் எல்லாம் இன்றைக்கு ஆக கடைசியாக கொடுக்கிற ஒரு பொருளா மாறி இருக்கு. இஸ்லாமும் எங்களுக்கு இடையில் உள்ள சம்பந்தத்தை எடுத்துக்கொண்டால் ஆக கடைசி தரம் தான் இந்த மார்க்கு நாங்கள் வச்சிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எங்களோட வீட்டில் படுற பாடுகள், மனைவிமார்கள் வீட்டில் உமாமா படுற பாடுகள், பாப்பாவுடைய அக்கறை எனக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏழு மணிக்கு இருந்தா ஆறரைக்கு பிள்ளை கொண்டே கேட்டில் விட்டுட்டு வந்துடுறது. இந்த அளவுக்கு எங்களோட ஆட்சி ஆர்வம் இல்லை. பிள்ளைகளுக்கு ஆந்திரம் படித்து கொடுக்கணும், இங்கிலீஷ்ல பேசணுமா, சுத்தியான ஆர்வம் எல்லாரும். ஆனா அந்த பிள்ளைகள் குர்ஆன் மதரசாவோட கூட புத்தகத்தை குர்ஆன் மதரசாவுக்கு கொண்டு போற குர்ஆனை பார்த்தா, பேக பார்த்தா, உடுப்பை பார்த்தா, போற போக்குவரத்தை பார்த்தா, அதுல விளங்கும் உம்மா பாப்பா எவ்வளவு மார்க்கத்துல ஆர்வம் உள்ளார்கள் என்றது விளங்கும். அருமையான சகோதரர்களே, இமாம் அபுல் ஹசன் அலி அன் நத்வி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள்,
எப்பொழுது உங்களுடைய சிறார்களுக்கு குழந்தைகளுக்கு சரியாக குர்ஆனை ஓத போதிக்க மாட்டீர்களோ, இஸ்லாமிய உணர்வை கொடுக்க தவறுவீர்களோ, அதனுடைய விளைவாக உங்களுடைய சந்ததியிலிருந்து முற்சத்துகள் பிறப்பார்கள் என்றார்கள். குர்ஆனை கொடுக்க தவறினால் முற்சத்துகள் உருவாகுவார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், இன்றைய தலைமுறையில பார்க்கிறோம், இஸ்லாமிய பரம்பரையில பிறந்தார்கள், ஆனால் இஸ்லாத்துக்கு எதிராக யூதன் சொல்ல வேண்டிய கருத்தை இஸ்லாத்துக்கு உள்ளான் என்று ஒன்று சொல்கிறார்கள். இந்த வசனம் எல்லாம் அவ்வளவு பொருத்த, இன்றைய நாகரிகத்துக்கு அவ்வளவு பொருத்தமில்லாத தலைப்புகள் குர்ஆன்ல நிறைய விஷயம் இருக்குது, இன்றைய நாகரிகத்துக்கு சரி வராதவர்கள். அருமையான சகோதரர்களே, உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எமது குழந்தையுடைய பெயர் அசைதாவை உயர்ந்து நாம் ஒரு மருத்துவ பகுதிக்கு செல்ல வேண்டும். மருத்துவம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி, அதில் பெற்றோர்களாக நாம் தவறிவிடக்கூடாது. குழந்தைகளை அம்மா எமக்கு தரும் பொழுதும் நோயுத்த குழந்தையாக தருவது கிடையாது. குழந்தை அல்லாவிட்டான ஆரோக்கியமான குழந்தையாகத்தான் தருகிறார். ஆனால் இன்றைய காலத்தின் துரதிர்ஷ்டம், குழந்தை நாலு மாதம் ஆகிவிட்டாலே அந்த மருந்து ஏற்றப்படுகிறது, பிறந்த உடனே ஏற்றப்படுகிறது. மூணு மாசமா, நாலு மாசமா, ஆறு மாசமா சவராம கொண்டு போய் இந்த மருந்து அடித்து கொண்டு வாரம். அருமையாகவே தூதர்களுடைய அந்த திட்டத்துக்கு அடிமையாகி இன்றைய சமூகம் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும். குழந்தைகளுடைய வயதை குறைத்து 30க்குள்ளால் மரணிக்கக்கூடிய, 40க்குள்ளால் மரணிக்கக்கூடிய, இளமை முதுமை பருவத்தை அடையக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளக்கூடிய இன்றைய யூத மருத்துவத்துக்கு நானும் எமது சமூகமும் அடிமையாகியதனுடைய விளைவாக இளம் பிராயத்திலேயே நோயாளியாகி விடுகிறோம். இஸ்லாம் நோய் வந்தா தீர்வு சொல்லியிருக்கிறது, நோய் வருவதற்கு முன்பு ஒரு தீர்வு தந்திருக்கிறது, நோய் வந்ததற்கு பிறகு ஒரு தீர்வு தந்திருக்கிறது. அருமையானவர்களே, நோய் வருகிறதா, எந்த நோயாக இருந்தாலும் பொதுவான சில வைத்தியங்களை புனிதமான இஸ்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு எங்களுக்கு அதுல நம்பிக்கை, எங்களுக்கு எல்லாருக்கும் குறிப்பிட்ட டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறான், அவங்கிட்ட போய் கேட்டு அந்த டாக்டர் சொன்னா அது சரிதான், அல்ல தவறு இருக்காது. நம்பிக்கை, எங்களோட நம்பிக்கை எங்களுக்கு அல்லாஹ் சொன்னா அதுல எங்களுக்கு தெரியும். நாங்க திருப்பி என்ன சேர்ப்போம், அல்லாஹ் சொல்றான் தேன் இருக்குது, தீனி சிபாவுன்னார். அருமையானவர்களே, இஸ்லாம் சொன்ன மருத்துவத்தில் மாத்திரம்தான் இதுல சிபா மட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறான். சேரை எல்லாம் கூறும் பொழுதும் இதுல ஆரோக்கியம் கிடைக்கலாம், கிடைக்காமலும் விடலாம் என்று சொல்லவில்லை. சேரை பாவித்தால் ஆரோக்கியம் கிடைத்துத்தான் தீரும் அல்லாஹ் சொன்னது. ஆனால் நம்புவதற்கு நாம் செய்யாது. கருஞ்சீரகம் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழி, ஜெய்தூன் காட்டின வழி. அருமையானவர்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு ஹிஜாமா இருக்கு, இரத்தம் வருகிறது. இரண்டு வகையான ஹிஜாமா இருக்கிறது, ஒன்று நோய் வாரதுக்கு முன்னால் எடுக்கிறது, நோய் எடுப்பதனூடாக ஹிஜாமா என்றால் அந்த இரத்தம் குத்தி எடுத்தல், எடுத்தக்குள்ள உடம்புக்குள்ளால் உள்ள நோயுடன் சம்பந்தப்பட்ட நோயை தோற்றுவிக்கக்கூடிய எல்லா அழுக்கான இரத்தங்களும் வெளியேறும். இன்னொரு பகுதி இருக்கிறது, நோய் வந்ததற்கு பிறகு இல்லாம செஞ்சால் அந்த நோய் அந்த உடம்பிலிருந்து வெளியேறியது. எந்த நோயாக இருந்தால் மிக முக்கியமான மருத்துவம். அருமையான சகோதரர்களை, இதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நாங்க இன்றைக்கு ஹலால் பேசுறோம், ஹராம் என்ற வாழ்க்கையில பேணுதல் எல்லாம் பேசிட்டு மருந்த குடிக்கக்குள்ள ஹலால் ஹராம் எல்லாம் பறக்குது. அவன் பேர் அந்த யூத மருத்துவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். இது நீண்ட தலைப்பு விரிவாக எடுக்க முடியாது. அருமையானவர்களே, குழந்தைகளுக்கு நாம் மருந்துகளை கொடுத்து அந்த உடம்பை நோயுள்ள உடம்பாக மாற்றக்கூடாது. அல்லாஹ் பெற்றோருடைய கரத்து தந்திருக்கிறார். குழந்தைக்கு வரக்கூடிய சிறிய சிறிய நோய்கள் இருக்கும், அழியாகட்டும் இருமலாகட்டும் சிறிய சிறிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கொண்டு போய் ஆங்கில மருத்துவத்துக்கு அடிமைப்படுத்தி விடக்கூடாது. குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். இன்று இலங்கையில் இருக்கிறார்கள் கனதோல குடிக்காதவர்கள், வாழ்க்கையில குடிச்சில் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்க இருக்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்வார்கள் அளவில் வந்தா உடனே கனதோ போடுகிறார்கள். கனதோ சம்பந்தமாக இன்றைய வைத்தியர்கள் சொல்கிறார்கள் ஒரு கனதோல குடித்தால் அதனுடைய நச்சுத்தன்மை உடம்பிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு வருடம் தேவைப்படுவார்கள். இன்றைய ஆங்கில வைத்தியர்கள் தான் சொல்கிறார்கள். ஆங்கில வைத்தியர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த மருத்துவத்தை பாதிப்பது கிடையாது. அருமையான சோழர்களே, எனவே நாம் இஸ்லாமிய மருத்துவத்தில் மிக அக்கறையாக கருணையுடன் ஈமான் யக்கீனுடன் செயல்பட வேண்டும். நாங்கள் பார்க்கிறது இஸ்லாமிய மருத்துவம் உண்டா பேனுண்டா அதை பாதிப்பு எத்தனை நாளுக்காக பாதிப்பேன்னு கேட்கிறது, இல்லாம எத்தனை முறை அடிக்கிறது கேட்கிறது. அருமையான சோழர்களே, அல்லாஹ் தஆல ஒரு நோய் விட்ட அல்லாஹ் அதுக்குரிய மருந்தையும் விட்டிருக்கிறான், தெளிவான மருந்துகளை தந்திருக்கிறான். குழந்தைகளையோ எம்மையோ நாம் கொண்டு போய் அந்த மருந்தை கொடுத்து பழுதாக்கி விடக்கூடாது. அதே தொழில்நுட்பம் கொண்டால் குழந்தை நாம் பாதுகாத்துக் கொண்டு வருகிறோம். படுக்கை கொடுக்கும் பொழுது பெற்றோர்கள் தெளிவாக இருக்க வேண்டும், எந்த குழந்தைக்கு நான் இந்த படுக்கை கொடுக்கிறேன். மார்க்கத்தை கொடுத்ததற்கு பிறகுதான் இதர படிப்புகள் எல்லாம் வரும். இன்றைக்கு சிலர்கள் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் எத்தனையோ படிப்பை கொடுத்து விடுகிறார்கள். கொடுக்க வேண்டிய படிப்பு இல்லை, மார்க்கத்துடைய அடிப்படையை கூட கொடுக்கத்தவர் விடுகிறார்கள். பார்க்கலாம் ஜனாசா சொல்லுங்க, வாப்பாட ஜனாசா பள்ளிக்கு வந்திருக்கிறது. இமாம்சா பள்ளியுடைய பள்ளியில தொழுகிற முறையை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். மகன் பள்ளிக்கு வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறார், பள்ளிக்குள்ளுக்கு வாராருங்க. வாகன வாப்பா தொழுக நடக்க போது கூப்பிட்டா உதவு செய்ய செய்யார். அவர் வைத்திய கடையெல்லாம் முடிச்சு அவருக்கு இல்லாத பட்டம் இல்லை, இல்லாத பதவி இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனா இருக்க வேண்டியது அவர்களுக்கு தான் போயிடும். வாப்பாட ஜனாசா தொலைவிட்டு தேவை இல்லை. இமாம்சா சொல்லித்தாரமாக தொலவும் தெரியாது, புதுவும் செய்ய தெரியாதுன்றால் எப்படியான ஒரு கை சேதம் என்பதை எங்களுக்கு எல்லாருக்கும் பேச விளங்கிக் கொள்ளலாம். எனவே அறிந்தவர்களே, பெற்றோர்களே, எமது குழந்தைகளுக்கு நாம் சரியான முறையாக மார்க்கத்தையும் மார்க்கத்துள்ள நம்பிக்கையையும் முறையாக போதிக்க வேண்டும். அதை தவறும் பட்சத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய விளைவுகள் இவ்வாறான கவலையான விளைவுகளாக அமைந்துவிடும். அதை உயர்ந்து குழந்தைகள் வயதாகிறார்கள், 18 வயதை அடைந்து விட்டால் பெற்றோருடைய பொறுப்பு இன்னும் ஒருபடி மேலாக வந்து விடுகிறது. வயது வந்துவிட்டால் அந்த வயது வந்துவிட்ட ஆண் பெண் இவர்களை முறையாக கரை சேர்ப்பது உம்மா வாப்பாவுடைய பெற்றோருடைய கடையாய. அல்லாஹ் இந்த பொறுப்பை குர்ஆன் எவ்வாறு கூறுகிறார், وَأَنكِحُوا الْأَيَامَ مِنكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِن يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ. شُرُبَّ الْيَارِيَنِي أُمَّلُنِيَ குழந்தைகள் வயதாகிவிட்டால் அவர்களை முறையாக கரை சேருங்கள். அந்த தம்பதியர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தனது அருளால் இவர்களை செல்வந்தர்களாக்குவார். ஒவ்வொரு பெற்றோர்களையும் பார்த்து அல்லாஹ் கூறுகிறார், ஒவ்வொரு பொறுப்பதிகாரிகளையும் பார்த்து அல்லாஹ் கூறுகிறார். வயது வந்தா எங்களுடைய ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் முறையாக கரை சேர்க்கப்பட வேண்டும். இன்றைய வளமை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு வளர்ந்த உடனே பாஸ்போர்ட் எடுத்து விசாவை எடுத்து வெளிநாட்டு கணக்கு 10 வருஷம் சம்பாதிச்சிருவா, அதுக்குறம் பாப்பம் கல்யாணம் கதையா. அறிஞான சோழர்களே, வாலிபத்துடைய கடைசி உச்சகட்ட வயதுதான் 33. 40 இறுதி பருவம், 33 தான் ஆண் பெண் இருவருடைய கடைசி பருவம், வாலிபத்தின் உச்சகட்டம் கடைசி பருவம். இதனால்தான் சொர்க்கத்தில் ஆண் பெண் இருபாலாருடைய வயது 33. இன்றைய கல்யாணம் முடிக்கிறது 35, 32, 33, சிலது 38, சிலது 42. அருமையான சகோதரர்களே, நாம் விடக்கூடிய தவறு விடக்கூடிய மிக முக்கியமான இடம்தான் இது. குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் வயசு வந்தோடனே நிறைய பெற்றோர்கள் குழந்தைக்கும் ஒரு பாலுணர்வு இருக்கிறது, அந்த குழந்தையின முறையாக பேச வேண்டுமே, வாலிபத்தை பாதுகாக்க வேண்டுமே, உணர்வை பாதுகாக்க வேண்டுமே, வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டுமே என்ற உணர்வு பெரும்பான்மையான பெற்றோர்களிடமிருந்து விலகி விடுகிறது. வெறும் எனது குழந்தையிடமிருந்து பணம் பெற வேண்டும், மாடி கட்ட வேண்டும், கோடி வர வேண்டும், வீடாக வேண்டும் என்ற உணர்வு மாத்திரம்தான் பெரும்பான்மையான பெற்றோரிடம் வருகிறது. அருமையானவர்களே, இவ்வாறு அமைவது இந்த சமூகத்தினுடைய கலாச்சார சீர்கேட்டுக்கு மிக பிரதானமான காரணமாக அமைந்து வருகிறது. குழந்தைகள் வயதாகும் பொழுது நாம் முறையாக கலை சேர்க்காவிட்டால் சமூக சீர்கேடு அங்கிருந்துதான் உருவாகிறது. உங்களுடைய குழந்தைகளுக்கு பெண் கேட்டு வருகிறார்கள், கணவன் கேட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண்பாடு மார்க்கம் இருக்கிறதென்றால் நீங்கள் கட்டி வைத்து விடுங்கள். பொருத்தமானவர்கள் வந்தும் கட்டி வைக்க தவறினால் அந்த நேரத்தில் தான் விபச்சாரம் தாண்டவமாடும். விபச்சாரம் கொடிய விபச்சாரங்கள் எல்லாம் தலைவிரி கோலம் போடும் என்று அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமாக எச்சரிக்கிறார்கள். திருமதியில் வரக்கூடிய இந்த அறிவிப்பு நம் அனைவருக்கும் பாடமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் வயதாகிவிட்டால் பாப்பாட்ட வந்து கேட்க மாட்டாங்க, சானா விளங்கோணும், உமாக்கும் சானா விளங்கோணும். அருமையானவர்களே, சிலர் விளங்கியும் விளங்காதே போன்றிருக்கிறார்கள். வாடகவன் சொல்றாங்க அதற்கு அதன் பாப்பாவுக்கு பர்றதுக்கு நல்லா சொல்லுங்க. என்ன சொல்லுன்னு கேட்டா, வயசாகிட்டே போகுது, முடிச்சு வைக்கிற ஐடியாவே பாப்பாக்கு இன்னும் வர இல்லை, கொஞ்சம் விளங்குறது மாதிரி சொல்லுகின்றார். பாப்பா சொல்றாரு மாடுக்கு விளங்குறவன் சொல்லுங்க என்றார். என்ன சொன்னா, வயசு வந்திருக்குது, சம்பாதிக்கணும், வீடக்கத்தோடு காணி வளவு வாங்கணும் என்று மகனுக்கு சொல்லுங்க. அருமையான சோழர்கள், இதெல்லாம் தேவைகள் எல்லாம் எங்களுடைய எதிர்காலம் இடைந்து விடுவதற்கு காரணமாக அமையக்கூடாது. வயசு வந்துவிட்டால் கரை சேர்க்க வேண்டும். இல்லாத நேரத்தில் தான் இரகசியமான விபச்சாரங்கள் எல்லாம் தாண்டவமாடி அம்மாவுடைய முசீபத்துகள் சோதனைகள் வேதனைகள் எல்லாம் சமூகத்துக்கு பொறுப்படையாக இறங்குவது காரணமாக இருக்கும். எனவே நாம் வயது வந்தவர்களை முறையாக கரை சேர்த்து விட வேண்டும். இங்கிருந்து இன்னும் தொடர்கிறது, பெற்றோருடைய பொறுப்புகள் எல்லாம் அதே போன்றுதான். பெற்றோர்கள் திருமணம் கட்டி வைத்துவிட்டால் அதற்கு பிறகும் அதற்கு முன்பும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மீது செய்ய வேண்டிய பல பொறுப்புகள். உம்மா பாப்பாவோடு எப்படி நடந்து கொள்ளணும், குழந்தைகள் உம்மா பாப்பாவோடு எப்படி நடந்து கொள்ளணும், பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், இது அல்லாஹ் தஆலா ஒரு தனி தலைப்பாக மிக முக்கியமாக எடுத்து பேசுகிறார். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ ولا تنهرهما وقل لهما قولا كريما. அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் வணங்க கூடாது. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக அல்லாஹ்வை இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்குவதுடன் பெற்றோருடன் நன்றியாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முறை உம்மா பாப்பாவோட தங்கையாக நன்றியாக அழகாக சொல்லணும். அந்த வரி நல்லா சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு பகுதியை கோடித்து
காட்டுகிறான். فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما.
உங்களுடைய உமா பாப்பா ரெண்டு பேரும் அல்ல ரெண்டு பேர்ல ஒருவரும் ரெண்டு பேருமோ உங்களுக்கு முன்னால முழுமை அடைந்து விட்டார். உமா பாப்பாவுக்கு 53 தாண்டினோடனே அவங்க எல்லாம் சின்ன புள்ள மாதிரி ஆகிற காலப்பருவம். எப்படி நடந்து கொள்ளணும் நல்லா சொல்லும் பொழுது மிக முக்கியமான கட்டளை எல்லாம் எழுதுகிறான். முதலாவது கட்டளை, சல தகுல்ல உமா பாப்பா வேலைக்கு போனோடனே நிறைய தவறுகள் தென்படும். நீங்க கல்யாணம் முடிச்சு புள்ள பெற்று மனைவியை கண்ட கால பகுதியா இருக்கும். இந்த நேரத்துல உமா பாப்பா எதிரி மாறி தென்படும். செய்யற ஒவ்வொரு வேலையும் சடா என்னடா நடக்கு தெரிஞ்சலா இருக்கும். அந்த நேரத்தில் சல தகுல்ல உமா என்ற வசனத்தை கூட நீங்க கடிந்து கொள்ளாதீர்கள். அதனால உமா பாப்பாவுக்கு முன்னால எரிச்சல் வந்து சி என்று கூட சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளை மிக முக்கியமா விளங்க வேண்டும். ஏனல்லா இமாம்கள் 30 குறிப்பாக இமாம் ஃபக்ருத்தீன் அர்ராஜி ரஹிமஹுல்லா விரிவாக பேசுகிறார்கள். சொல்லுகிறார்கள், நீங்கள் இளம்பிராயத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள நீங்கள் விட்ட ஒவ்வொரு தவறுகளையும் உம்மா பாப்பா என்ன செய்தார்கள், எரிச்சல்கள் இல்ல உங்களை கருணையாக உங்களை அணைத்து உங்களுடைய தவறுகளை எல்லாம் சுத்தமாக்கி, குறிப்பாக நீங்கள் மலம் கழித்து சிறுநீர் கழித்து ஊட்டை உருண்டு பிறந்து திரியக்குள்ள உம்மா பாப்பாவை எவ்வாறு இரக்கப்பட்டு கருணையாக அரவணைத்தார்களோ இதே போன்று உம்மா பாப்பா முதிய வயதாகிவிட்டால் வயசு போயிட்டான் என்று சொன்னா அவர்களை முறையாக அரவணைக்க வேண்டும் என அல்லாஹ் சொல்கிறான். துரத்த வேண்டாம், கடிந்து கொள்ள வேண்டாம், கடினமான வார்த்தையை பேச வேண்டாம். அருமையாளர்களே, உமா பாப்பாவுக்கு அநியாயம் செய்வது பாரிய குற்றம். சிலர்கள் எழுதுகிறார்கள், தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில காரணம் இருக்குது, அதுல ஒன்று உம்மா பாப்பாவுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உம்மா பாப்பாவுக்கு அடிச்சு ஏத்தி அதட்டி மனசை நோகடிச்சிட்டு அல்லாவுக்கு முன்னால கரமேந்தி எந்த முறையில அழுதாலும் சௌபா சௌபாவாக மாட்டாது என்று நிறைய கிதாபுகளில் பார்க்க முடியும். ஆப்பிளில் வாழ்க்கை பெற்றோருக்கு அநியாயம் செய்யக்கூடியவன். அருமையான தோழர்களே, ஆக உம்மா பாப்பாவை நாம் வயசு போக போக முறையாக நாம் அவர்களை கையாள வேண்டும். அல்ல இரண்டாவது கட்டளையிடுகிறான், மூன்றாவது சொல்கிறான், உம்மா பாப்பாவோட தங்கையான வார்த்தை மிருதுவான வார்த்தை கேட்டுங்கள். மிருதுவான வார்த்தை என்றா என்ன, பேர் போல குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னவர்கள் தான் சொல்கிறார்கள். ஒரு ஒரு பாவம் செஞ்ச குற்றம் செஞ்ச ஒரு அடியான் எஜமானனுக்கு முன்னால படிஞ்சி குனிஞ்சு வந்து இந்த மன்னிச்சிருங்கன்னு சொல்லக்குள்ள எவ்வளவு அவன் அடக்கொடுக்கமாக இருப்பாரோ, இவ்வளவு தூரம் உம்மா பாப்பாவுக்கு முன்னால அடக்கொடுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், தன்னடக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். உம்மா பாப்பாவுக்கு முன்னால சத்தம் உயரக்கூடாது. இமாம் ஃபஃபால் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், சத்தம் உயரக்கூடாது. உம்மா பாப்பாவுக்கு முன்னால சத்தம் கொஞ்சம் 26 ஆகுல சத்தம் அப்படியே கொஞ்சம் மேலால வரும். பாப்பா கொஞ்சம் அதட்ட பார்க்கிறது, உமா கொஞ்சம் அதட்டி கொஞ்சம் பார்க்கறது, அதட்டு படுவான்னு பார்க்கிறது, அதட்டு பட்டா அதட்டை அன்றையும் தோங்கிடுறது. பாப்பா உங்களுக்கு ஒருத்தருந்தா கேட்காத விடங்காத ஒருத்தருந்தா உங்களுக்கு உமாட்ட சொல்ல நேற்று நாள் சொன்னதானே உங்களுக்கு திருப்பி சொல்ல வைக்கிறீங்களே என்ன
உமா வாப்பட்டத்தை கலைக்கிற முறை எங்களுக்கு அசஞ்சாதவர்களே மேற்கவனமா இருக்க வேண்டும். உமா வாப்பாவுக்கு முன்னால இந்த வேலை பார்க்க கூடாது. உமா வாப்பாவுடைய மனத்தை நான் நோகரித்து விட்டால் மிக கவனமா இருக்க வேண்டும். வாழ்க்கையின் சரித்திரம் சரித்திரிய சரித்திரமாக மாறிவிடும். ஹதீஸ் கலையுடைய வரலாற்றை புரட்டுங்கள். அங்கே இமாம் முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் பேர் ஒரு அறிஞராக இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய கன்னத்தை நிலத்தில் வைத்து விட்டு உம்மாட்ட சொல்வார்கள், உம்மா உங்களோட காலால கொஞ்சம் இந்த கன்னத்தை விரிக்கி விடுங்களேன் என்று சொல்வார்கள். காலால கொஞ்சம் கை கா கண்ணத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு போங்களேன் சொர்க்கத்துக்கு ஆளாக வேண்டும் சொல்வார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் இப்பதான் சொன்னார்கள், உங்களோட சொர்க்கம் உம்மா வாப்பாட பாதத்துக்கு கீழால் என்றார்கள். இமாம்கள் விளக்கப்படுத்துகிறார்கள், உம்மா வாப்பா பாதத்தை கீழால் ஏன் சொன்னார்கள், பாதத்துக்கு கீழால தூது மட்டும்தான் இருக்கும், பாதத்துக்கு கீழால எந்த உறுப்பும் கிடையாது. பாதத்துக்கு கீழால இன்னொரு உறுப்பு இருந்திருந்தால் அந்த உறுப்பை கொண்டிருப்பார்கள், அந்த உறுப்பு கீழால் தான் சொர்க்கம் இருக்கிறது. பாதம் தான் ஒரு மனுஷனுடைய ஆக தாழ்ந்த உறுப்பாக கணிக்கப்படுற பொதுவான உறுப்பு கால் பாதம். சொன்னார்கள் சொர்க்கம் பாதங்களுக்கு கீழால் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, எனவே உம்மா வாப்பா ஹயாத்தோடு இருந்தால் அவருடைய காலை பிடித்து மசாஜ் செஞ்சு விட வேண்டும், பணத்தை வெட்டி விட வேண்டும். அவர்களுக்காக என்ன கிருமத்தில் செய்ய முடியுமோ அவைகளை நாம் சரியாக செய்து அவர்களின் துஆவை பெற்றுக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் கூட நாம் பல நிகழ்வுகளை பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் தான் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை இருந்த சம்பந்தப்பட்டவர்கள் தான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. பிறக்கும் பொழுதே ஹயாத்தோடு இருந்தார்கள். அவருடைய வாப்பாவை அடிமையாக இருந்தவர்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி வாழ்க்கை வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அருமையான சோழர்களே, வயசு போன காலம் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி அவர்களை இளம் பருவத்தில் கட்டி அணைத்து தழுவி அவர்களுடைய எல்லா வேலையும் பார்த்து விட்டவர்கள். முடிந்த காலம் நன்றி மறக்கவில்லை. அவர்களை பார்த்து சொன்னார்கள், உம்மு ஐமன் உம்மி பஅத உம்மி, உம்மு ஐமன் ஏந்த தாய்க்கு அடுத்த தாய் என்று சொன்னார்கள். உம்மு ஐமன் உம்மி பஅத உம்மி, எனது முதல் தாய்க்கு அடுத்த தாய் என்று சொன்னார்கள். மிக சந்தேகப்படுத்தினார்கள். அதன் அவர்கள் சுத்தியப்பொழுது ரபியத்தாகனுடைய கிலாபத்துடைய காலம். அந்த கால பகுதியில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து ஏதாவது நல்ல செய்ய நசீகத்தை எடுத்துக்கொண்டு வருவேன்னு போய் போற நேரத்துல தேண்டி 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 அழத் தோங்கினார்கள். கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், நான் எதுக்கும் அழவில்லை, ஒன்றே ஒன்றை நான் கவலைப்பட்டு அழுகிறேன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்களே, மரணத்தை நான் ஏற்று அழவில்லை. அவர்களுடைய மரணத்துடன் சேர்ந்து வஹியுடைய பரக்கத் இல்லாமல் போய்விட்டதே என்று என்பதை நினைத்துத்தான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். உடன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுமா இருவரும் சேர்ந்து மூவராக அழைத்து வந்தார்கள். அருமையான சோழர்களே, இஸ்லாமிய வரலாறு சாதாரணமாக அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அவருடைய தாய்மாருக்கு செய்த சண்டைகள் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அவர்கள் கால் கொடுத்தவர்கள். அவர்கள் வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்த கால பகுதியாது. அப்பொழுது வரும் பொழுது மறக்கவில்லை, அன்று இளம் பருவத்தில் பால் கொடுத்து விட்டு அனுப்பினார்களே மறக்கவில்லை. அழைத்தார்கள், கிட்டத்தட்ட 40 ஆடுகளை கொடுத்து அனுப்பினார்கள். 40 ஆடுகளை கொடுத்து கங்கை செய்து அனுப்பினார்கள். சில அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு எல்லாம் அருமையான சோழர்கள் இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஆக இவ்வளவு தூரம் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாந்து காத்திருக்கிறார் என்றால் நாம் எமது பெற்றோருடன் எவ்வாறு சங்கையாக நடந்து கொள்ள வேண்டும்? உம்மா வாப்பாவுடைய துஆ, அருமையானவர்களே, வாப்பா உம்மா துஆ செஞ்சிருக்கிற குழந்தைக்கு துஆ செய்து விட்டால் அந்த துஆ நேரடியாக கபூலாகிவிடும். உம்மா வாப்பாவோட துஆவில் எதிர்காலம் தங்கி இருக்கிறது. வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க வேண்டுமா? உம்மா வாப்பாவிடம் நாம் துஆவை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே போன்று உம்மா பாப்பாவும் எந்த கஷ்டம் வந்தாலும் குழந்தைகளை மறுத்து குடும்பத்திலிருந்து ஒதுக்கிவிடக் கூடாது. சில பாப்பாமார் இருக்கிறார்கள், குழந்தைகள் ஏதாவது தவறு செய்துவிட்டால் குடும்பத்திலிருந்தே வெளியேற்றி விடுவார்கள். வாழ்க்கையில் சில பொழுது குழந்தைகளின் தவறுகள் ஏற்படும், ஆனால் குடும்பத்திலிருந்து அறுத்து வெளியேற்ற கூடாது. குழந்தைகளுடைய தவறுக்கு நாம் தான் காரணமாக இருந்திருப்போம். குழந்தைகளுடைய வளர்ப்பில் தவறு விட்டால் சில தவறுகள் ஏற்படும், ஆனால் குடும்பத்திலிருந்தே அறுத்து எந்த குடும்பத்திலும் நீ சம்பந்தம் கிடையாது என்று ரோட்டு கிடக்கிறது. அவர் கோடான கோடியுடன் நடமாடினவர் வீதியில் நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். வைராக்கியம் வருகிறது, சொல்கிறார் பாப்பா எப்ப காவுவார் என்ற நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். வெறியில் பாப்பா செய்ய சில வேலைக்கு சொல்றார் அசரத், பாப்பா எப்ப சாகுவான்னு பார்த்து கொண்டிருக்கிறார். ஏ பாப்பா அப்படி சொல்றீங்க, இன்னொரு தவறு நடந்துச்சு அசரத், இந்த குடும்பத்திலிருந்து வெளியே போட்டு சீரழித்து விட்டாங்க. பாப்பாட ஜனாதாவுக்கு போக மாட்டேன். அருமையான சோழர்களே, இந்த தூரம் குழந்தையுடைய மன விரத்துக்கு நாளாக கூடாது. தவறுகள் நடக்கலாம், அல்லாஹ் மன்னிக்க கூடிய தவறுகள் இருக்கின்றன, ஆனா நாம் மன்னிக்க தயாராகாவிட்டால் என்ன தவறு? அல்லாஹ் சொல்கிறார் ஆயிரம் தவறு என்ன, மண் துணிக்கிற அளவு தவறு செஞ்சிருக்கிறாயா என்னிடம் வா, அதை விட பெரிய மகப்பிரத்தை எடுத்துக்கொண்டு பாவம் மன்னிப்பு எடுத்துக்கொண்டு நான் வா. இது போன்ற அல்லாஹ்வுடைய விசாலமான மன்னிப்புக்கு முன்னால் நாம் நமது குழந்தைகளை விரட்டி ஒதுக்கி சமூகத்தில் கேவலப்படுத்திவிடக் கூடாது. அந்த குழந்தைகளுடைய பரிதாபத்தை நாம் பார்க்க வேண்டுமே என்று ஒரு சரியான பெற்றோர் சரியான உம்மா பாப்பா ஆசை கூட மாட்டார்கள். சரியான உம்மா பாப்பாவா இருந்தால் ஏதோ தவறு நடந்துவிட்டது, இதற்கு பிறகு சரியானவனாக மாறுவார் வாழ்வான் என்று அவனை திருத்தி நேரான வழியை காட்டி யாரை அணைத்து யாரை அழைத்து சரியான புத்திமதிகளை சொல்ல முடியுமோ அவர்களை முறையாக சொல்லி நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் தான் பெற்றோர்களை தவிர நான் தான் பெற்றேன் என்று சொல்லி வீட்டுக்கு வெளியே போட்டுவிட்டு அந்த சீரழிவதை கண்ணால் பார்க்க வேண்டும் என்று ஒரு சரியான உண்மையான ஒரு தாய் தகப்பன் இந்த உணர்வை கொள்ள மாட்டார்கள். எனவே அருமையானவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, எமது எதிர்காலம் சீராக வேண்டுமா? பெற்றோர் நமது கடமைகளை சரியாக உணர்ந்து குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும். அதே போன்று குழந்தைகள் தமது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக உணர்ந்து தெரிந்து நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருளுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கும் பரக்கத்திற்கும் நாம் சொந்தக்காரர்களாக ஆகுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், நாம் சரி செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, சரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமான வாழ தௌஃபீக் செய்வாயாக, இஹ்லாஸை தருவாயாக, இஸ்திஹ்லாஸை தருவாயாக. யா அல்லாஹ், எமது சமூகத்துடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பாயாக, யுவதிகளை பாதுகாப்பாயாக, இளைஞர்களை பாதுகாப்பாயாக, இளைஞரின் கலாச்சாரத்தை பாதுகாப்பாயாக, வாழ்வங்களை பாதுகாப்பாயாக. அப்துல் ரஹ்மான் யா அல்லாஹ், எமது உம்மா பாப்பாவுக்கு மக்களை செய்வாயாக, பெற்றோருக்கு மக்களை செய்வாயாக. அப்துல் ரஹ்மான் யா அல்லாஹ், எமது இளம் பருவத்தில் யா அல்லாஹ், என்னை தந்தையாக வளர்த்தவர்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எமது பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மன்னரை இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக, அவர்களுடைய கபரை யா அல்லாஹ் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. அப்துல் ரஹ்மான் யா அல்லாஹ், எமது வாழ்க்கையின் இறுதி தருணத்தில் யா இல்லாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடன் மௌத்தாகக்கூடிய அழகிய மரணத்துக்கு நம் அனைவரையும் சொந்தக்காரர்கள் ஆக்குவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்